الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد الله جل شانه وتعالى بيقولني அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய அன்பினால், அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். பகல் வேளையிலே பணி செய்யக்கூடிய நீங்கள் இரவு நேரத்தில் உங்களுடைய ஓய்வு நேரத்தையும் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களையும் இந்த நிகழ்ச்சிக்காக தியாகம் செய்து இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய இந்த தியாகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு அவன் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நான் உரைக்கு வருகிறேன். எனக்கு முன்னால் பேசிய ரைஸ்தீன் சலஃபி அவர்கள், தவா பணியிலே நாம் எல்லாம் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக சில வார்த்தைகளூடாக சொன்னார்கள். அது தொடர்பில் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் உரைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் தவாவிலே பங்களிப்பு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. தவா என்று சொன்னால் இந்த மாதிரி மேடையில இருந்து பயான் பண்ணுவது மட்டும் தவா கிடையாது. யார் அதை செய்ய முடியுமோ அவர்கள் செய்வார்கள். அதுக்கு பங்களிப்பு செய்வது என்றால் எப்படி, நாம என்ன செய்யலாம், பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யலாம்? அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுமக்களாகிய நீங்கள் இந்த தௌவாவுக்கு பங்களிப்பு செய்தால் தௌவா பணி செய்கிறவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன பாக்கியத்தை கொடுக்கிறானோ அதை உங்களுக்கும் தருகிறான். இதற்காகவே அல்லாஹு தஆலா சூரா யாசினிலே ஒரு சம்பவத்தை சொல்லி மக்களுக்கு அதை சொல்லுமாறு அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபியே, இந்த மக்களுக்கு ஒரு ஊர்வாசிகளை உதாரணமாக நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு சம்பவத்தை சொல்கிறான். ஒரு ஊருக்கு அல்லாஹு தஆலா ரெண்டு ரசூல்மார்களை அனுப்புகிறான். ஒரு கிராமம், அதுக்கு ரெண்டு ரசூல்மார்கள். அந்த ரெண்டு பேரையும் அந்த ஊர் மக்கள் பொய்ப்பிக்கிறார்கள். மூன்றாவது ஒரு ரசூலை அனுப்பி அந்த ரெண்டு பேரையும் அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்துகிறான். எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஒரு ஊராக இருக்கும் என்று பாருங்கள். ஒரு ஊருக்கு மூணு ரசூல்மார்கள் வருகிறார்கள். ஆனால் அந்த ஊர் மக்கள் அந்த ரசூல்மார்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் இந்த பிரச்சாரத்தை விடவில்லை என்றால் உங்களை கல்லால் அடித்து கொண்டு விடுவோம் என்று அந்த ரசூல்மார்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்போது ஒரு பாமர மனிதர் வருகிறார். அவர் நபியும் கிடையாது, ரசூலும் கிடையாது. அந்த ஊரின் எல்லையிலிருந்து ஒரு பாமர மனிதர் ஓடி வந்து மக்களை பார்த்து சொல்கிறார், மக்களே, இந்த நபிமார்கள் சொல்வதை, ரசூல்மார்கள் சொல்வதை நீங்க கேளுங்க, அவங்க ஒன்னும் செஞ்சிடாதீங்க என்று அந்த ரசூல்மார்கள் சொல்வதை கேட்குமாறு சொல்கிறான். அந்த மக்கள் கேட்கிறாங்க, நீ இவங்களோட சேர்ந்துட்டியான்னு கேட்கும் போது தான் இவர்களோடு இருக்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறார். என்னை படைத்த ரஹ்மானை வணங்காமலுக்கு எனக்கு என்ன கேடு பிடிச்சிருக்குது? நான் என்றால் என்னை படைத்தவனை வணங்காமல் விட்டால் நாளை மறுமையிலே எனக்கு தண்டனை கிடைக்கிற போது இந்த சிலைகள் வந்து எனக்கு என்ன உதவி செய்ய போகிறது என்று தான் அந்த நபிமார்களோடு இருப்பதற்கான காரணத்தை சொல்கிறார். அந்த ஊர் மக்கள் அவரை அடித்துக் கொண்டு விடுகிறார்கள். அந்த ரசூல்மார்களுக்கு என்ன நடந்தது என்பதை பத்தி அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. இந்த மனிதரை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், அவர் மௌத்தாகின உடனே கீழே துகுனில் ஜன்னா, நீ சுவனத்தில் நுழைந்து விடு என்று அவருக்கு சொல்லப்பட்டது. மௌத்தாகின உடனே சொர்க்கம் கிடைக்கும். யாருக்கு என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை தியாகம் செஞ்சவங்களுக்கு. மௌத்தாகின உடனே சொர்க்கம் போயிடுவாங்க. அவங்களோட ரூஹுகள் பச்சை நிற பறவையினுடைய வடிவத்தில் சொர்க்கத்தில் இருக்கும். கேள்வி கணக்கு பிறகு உடம்போட போவாங்க. அப்ப மௌத்தாவின் உடனே கீழே துகுனில் ஜன்னா, சூனத்தில் நுழைந்து விடு என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. அப்ப அவர் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு சொல்றாரு, யாலை த கௌமி அலமூன், நான் சொர்க்கத்தில் இருப்பதை, என் ரப்பு என்னை மன்னித்து என்னை கண்ணியப்படுத்தியிருப்பதை என் மக்கள் அறிய வேண்டுமே. அப்படி தெரிஞ்சா நான் சொன்னது உண்மைங்கிறத விளங்கிக்குவாங்க, அவங்க சத்தியத்தின் பக்கம் வருவாங்க என்று சொல்லி மௌத்தா போனதுக்கு பிறகு கூட தன்னை கொலை செய்தவர்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுறார். ஒரு தாயினுடைய அல்லாவுக்காக தௌவா செய்யக்கூடிய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் சொல்கிறது. இந்த சம்பவத்திலே அல்லாஹு தஆலா இவர் பெரிய பயம் பண்ணல, பயம் பண்ணதை கேளுங்கன்னு சொன்னார். அந்த மக்கள் எதிர்த்தார்கள், அவருக்கு தாக்குதாங்க, அதை அவர் அல்லாஹுக்காக பொறுத்து கொண்டார். அதற்கு அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான். இந்த சம்பவத்தை அல்லாஹு தஆலா சொல்வதினூடாக தவாவுக்கு பங்களிப்பு என்கிறது பயம் பண்றதும் இல்ல, பயான கேட்க வைக்கிறது, அதுக்குரிய ஏற்பாட்டை செய்யறது, மக்களை கொண்டு வந்து சேர்க்கிறது, தவா பணியில் இருக்கிறவங்களுக்கு பக்கபலமா இருக்கிறது, இது பொதுமக்கள் செய்ய வேண்டிய தவா. இதை நீங்க செய்கிற போது பயம் பண்றவங்களுக்கு அல்லாஹ் என்ன கூலிய கொடுக்கிறானோ அந்த நன்மையில பங்கு உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தருகிறார். இந்த பங்களிப்பை செய்யறதுக்கு பெரிய அறிவு தேவையில்லை, பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை, இதுக்கு சராசரியாக எல்லாராலும் செய்யக்கூடிய பங்களிப்பு. எனவே நாம் எல்லாம் சொன்னா கேட்டு போயிடுவோம் என்கிற நிலை இல்லாம நாங்களும் இதுல பங்காளிகளாக இருக்கணும், பார்வையாளரா தூரம் நின்று போயிடக்கூடாது என்ற ஒரு ஒரு உறுதியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எங்களுடைய மர்மை வாழ்வினுடைய வெற்றிக்கான அடிப்படையாக இருக்கும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சோதர்களே, தவா பணி செய்கிற போது ஒரு நிதானமும் பக்குவமும், எங்களுடைய தராதரம் என்ன, எங்களுடைய அறிவினுடைய மட்டம் என்ன, அதை தாண்டி நாங்கள் போகக்கூடாது என்கிற விவரமும் நமக்கு தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவா பணியில ஏற்படக்கூடிய பல விபரீதங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் ஒரு விபரீதம் தான், தங்களுக்கு மாற்ற கருத்தில் இருக்கக்கூடியவங்களே முனாபிக் என்றோ காபிர் என்றோ முஸ்ரிக் என்றோ எடுத்த எடுப்புல முடிவு செய்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாசலை அடைத்து அடைத்து வந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே ஒரு நாள் அவர்கள் கனிமத்து பொருட்களை பங்கு வைக்கிறார்கள். அப்போது ஒருவர் வந்து சொல்கிறார், யா முஹம்மது அதில் ஃபைன்னக லம் தஅதில், முஹம்மதே நீங்க நேர்மையா பங்கு வைக்க, நீங்க நேர்மையா பங்கு வைக்கல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றார். ஒரு நல்ல மூமின் இப்படி சொல்லலாமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறதுல பிழை இருக்காது. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல்லம் ஆதில் ஃபமை ஆதில், நான் நேர்மையாக பங்கு வைக்கலன்னா வேற யார் நேர்மையா பங்கு வைக்க போறாங்க? வானத்தில் உள்ள அல்லாஹு தஆலா வானத்தின் செய்திகளை என்னை நம்பி தருகிற போது இந்த பூமியினுடைய பொருள் விஷயத்தை நீங்க நம்ப கூடாதா என்ன கவலைப்படுறாங்க. கவலைப்படுறது மட்டும் இல்லாம அல்லாஹு தஆலா மூசா நபிக்கு அருள் புரிவானாக, அவருடைய சமுதாயம் இதைவிட அதிகமாக அவரை நோவினை செய்தது, அவர் பொறுத்து கொண்டார், நானும் பொறுத்துக்கிறேன் என்று சொல்றாங்க. அப்ப கூட இருந்த சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேதனை ஆற்று கவலையை கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை அனுமதி தாருங்கள், அவருடைய தலையை வெட்டுகிறோம் என்று சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் யூசலி அவன் தொழுகிறாளா இருப்பான் ஒழுங்கப்பான்னு சொல்றாங்க. அப்ப நபி சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லல்லா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள வாயால சில விஷயங்களை சொல்றாங்க, அவங்க உள்ளத்துல இல்ல, தங்களை மூமி என்று சொல்றாங்க, ஆனா அவங்க முனாபிக்கா இருக்கிறாங்க என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களுடைய உள்ளங்களை பிளந்து பார்க்குமாறு அல்லாஹ் எனக்கு சொல்லல. அவன் தன்ன முஸ்லீம் என்று சொல்றான்னா அவன் உள்ளத்தை பிளந்து, இவன் உண்மையிலே முஸ்லீம் சொல்றான், உள்ளத்தை பிளந்து பார்க்குமாறு அல்லாஹ் எனக்கு சொல்லல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக முனாபிக் என்று தெரிஞ்சவங்களை கூட முனாபிக் என்று சொல்லி அவங்க ஓரமாக்கல. இதை நாங்க அவங்க வரலாற்றை பார்க்கிறோம், தனது ரகசிய தோழர்களத்துல மட்டும் சொல்லியிருந்தாங்க, இந்த நாட்கள் முனாபிக்குங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களும் பள்ளிக்கு வருவாங்க, ஜமாத்துல இருப்பாங்க, நீங்க எல்லாம் முனாபிக்கு போங்கன்னு ரசூலுல்லாஹ் விரட்டினது கிடையாது. வெளிப்படையில அவன் தன் முஸ்லீம்னு சொன்னா அங்கீகரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு தெரியும், மிகப்பெரிய ஒரு போர் வீரர். ஒரு போர் நடக்கிறது, அந்த போரில் எதிரிகள் தரப்பில் ஒரு காபிர் கடுமையாக முஸ்லீம்களை தாக்கிக் கொண்டு வர்றார். அப்ப உசாமா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா அவரை டார்கெட் பண்றாங்க, நான் என்ன செய்யணும், இந்த போர்ல அவனை கொல்லணும், அவனாலதான் முஸ்லீம்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படுதுன்னு சொல்லி எதிரிகளுடைய தளத்துல பலமா இருக்கக்கூடிய ஒரு ஆளா இவங்க டார்கெட் பண்றாங்க. டார்கெட் பண்ணி அவனை நேருக்கு நேர் மோதி சண்டை பிடிக்கிறாங்க. சண்டை பிடிச்சி இவங்க வாழ ஓங்கும் போது அவன் லாயிலாக இல்லான்னு சொல்லிடுறான். இவ்வளவு நேரம் முன்னால நின்று முஸ்லீம்களை வெட்டிட்டு வந்தவன் நான் வாழ ஓங்கும் போது லாயிலாக இல்லான்னு சொன்னாலும் வெட்டிட்டாங்க. யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகிறது. சொன்னோடனே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு கூப்பிட்டு கேட்டாங்க, கலிமாவை சொன்னதுக்கு பிறகு நீ வெட்டினியான்னு கேட்கிறாங்க. அப்ப உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவன் இஸ்லாத்துக்கு வரதுக்காக கலிமா சொன்னான், அவன் தன்னை பாதுகாத்துக் கொடுத்து கலிமா சொன்னான் என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவளா சகத்த கல்பா, நீ என்ன உன்னோட உள்ளத்தை திறந்து பாத்தியா, இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டிருந்தாங்க. உசாமா இல்லாம சொல்றாங்க, இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்லாத்துக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு திரும்ப திரும்ப கேட்டாங்க. நாளை மறுமையிலே இந்த கலிமாவை அவன் உனக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தினால் நீ அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. ஒரு முஸ்லீம் ஒருவர் மொழியக்கூடிய கலிமாவுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து. எனவே நாம் எங்களுடைய குறைந்த அறிவின் காரணமாக, தவறான விளக்கங்களின் காரணமாக இந்த கலிமாவுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க அல்லாஹ் பெரிய மரியாதை கொடுக்கிறான். அப்படி கலிமா சொன்னவனே இந்த வட்டத்தை விட்டு வெளியே போனவன் சொல்லி நம்ம எடுத்து பேசுறது, பத்மா கொடுக்க முற்படுறது, இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும். இது பொதுமக்களை பொறுத்தளவு அவங்களுக்கு தேவையில்லாத வேலையும் கூட, இது அவங்களுடைய அதாவது சராதாரத்துக்கு உட்பட்டது கிடையாது. சில வேளை நாங்கள் பாதிக்கக்கூடிய இந்த வார்த்தைகளூடாக எங்களுடைய அமல்களை நாங்கள் இழக்க வேண்டியப்படலாம். பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முற்காலத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் நண்பர்கள். ஒருவர் இபாதத் விஷயத்தில் பேணுதலானவர், மற்றவர் பொதுமோக்காரவர். அவர் பள்ளிக்கு போற நேரம்லாம் இவரை கூப்பிடுவார், அது நல்ல இபாதத்தாவி. பள்ளிக்கு போற நேரம்லாம் இவரை கூப்பிடுவார். கூப்பிடும் போதெல்லாம் இவரை நினைச்சுவாருன்னா ஏதாவது சாட்டி சொல்லுவார், இங்க போக வாரேன், கொஞ்சம் லேட் ஆகி வரேன், அப்படி ஏதாவது சாட்டி சொல்லிட்டு போக மாட்டார். ஒரு நாள் இவரை கூப்பிடும் போது இவருக்கு எரிச்சல் வருது. இவர் கேட்கிறாரு, அல்லாஹு தஆலா உன்னையே என்ன பார்க்கவா படைச்சிருக்கான், உன்ன வேலை நீ பாரு, எப்ப பார்த்தாலும் என்ன கூப்பிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கூப்பிட்டவருக்கு இவரு ரிப்ளை பண்றார். இது அந்த வணக்கத்துல ஈடுபாடாக இருந்தவருக்கு ஆத்திரத்தை கொடுக்குது. அந்த இபாதத்துக்கு கூப்பிடும், நீ என்ன கிண்டலா பண்றாய்னு சொல்லி அவர் சொல்றாரு, லை அகபிருல்லாஹு லக அபதான், நீ இப்படியா இருக்கிறாய், அல்லாஹ் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லிடுறார். நாளை மறுமையில இந்த ரெண்டு பேரும் எழுப்பப்படுவார்கள். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த இபாதத்துல பேணுதலாக இல்லாம இருந்தவனா அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிப்பான். உடனே அவன் உழுந்துருவான், யா அல்லாஹ் நீ ரஹ்மான், நீ அன்பாளன், நீ அருளாளன், நீ மன்னிக்க கூடியவன் சொல்லுவான். அப்ப அல்லாஹு தஆலா கேட்பான், உன்னை நான் மன்னிப்பேன், நீ நம்புறியா? ஆ யா அல்லாஹ், நீ என்ன மன்னிப்பாய், நான் நம்புறேன். நான் செய்த பாவங்களை விட உன் மன்னிப்பு விசாலமானது, என் தப்புகளை விட உன் அன்பு விசாலமானது என்று நான் நம்புறேன் சொல்லுவான். அப்ப அல்லாஹு தஆலா சொல்லுவான், என் மன்னிப்பை நீ நம்பினதுனால, என் அன்பின் மேல நீ நம்பிக்கை வச்சதுனால நான் உன்னை மன்னிச்சிடறேன் சொல்லுவான். இந்த நல்ல மனுஷனுக்கு அவரை கூப்பிட்டு அல்லாஹு தஆலா கேட்பான், இவனை நான் மன்னிக்க மாட்டேன்னு நீ எப்படி சொல்லுவாய்? சிறு கல்லாத ஏனைய பாவங்களை நான் நாடியவர்களுக்கு மன்னிப்பேன், இது என்ன முடிவு? நான் யாருக்கு நாடுவேன், யாருக்கு நாட மாட்டேன்னு யாருக்குமே தெரியாது, அது என்னுடைய விருப்பத்தில் உள்ளது. சிறுக்கு செஞ்சவனாக மௌத்தாக இருந்தா அவங்க மன்னிப்பு கிடையாது. அது அல்லாத ஏனைய பாவங்களை பொறுத்தளவில் அல்லாஹு தஆலா தான் நாடியவங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்துக்கு உருவான உள்ளானவங்க யாருன்றது யாருக்கும் தெரியாது, அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அவன் விரும்பியதை செய்கிறவன். இவனை நான் மன்னிக்க மாட்டேன்னு நீ சொல்றதுக்கு நீ யாரு? நீ என்னுடைய அதிகாரத்துல தலையிட்டு இருக்கிறாய், நான் முடிவு செய்ய வேண்டியதை நீ முடிவு செஞ்சிருக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அவரை நரகத்துல போடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப ஒரு வார்த்தை எங்களுடைய அமல்களை எல்லாம் வீணாக்கி நரகத்துக்கு தகுந்த அளவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு வார்த்தை பேசுவான், அந்த வார்த்தைக்கு அவனே பெரிய பெருமதி கொடுத்திருக்க மாட்டான், ஆனால் அல்லாஹ்வுக்கு அந்த வார்த்தை விருப்பமானதாக இருக்கும். அதன் காரணமாக சுவனத்தில் அவனுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படும். இன்னொரு மனிதன் ஒரு வார்த்தை பேசுவான், அந்த வார்த்தை மோசமான வார்த்தை என்று அவனே நினைச்சிருக்க மாட்டான், அதை பத்தி அவனே பாரதூரமாக எண்ணிருக்க மாட்டான், ஆனால் அந்த வார்த்தையின் காரணமாக அவன் நரகத்தின் முகங்குப்புற வீசப்படுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். எனவே நம்ம தௌவா படி என்ற மிக முக்கியமான ஒரு நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி என்னன்னு சொல்லி சொன்னா, அடுத்தவங்களுக்கு பத்துவா கொடுக்கிற இந்த பகுதி, இது அண்மை காலமாக கண்ணியத்துக்குரிய சொல்லலே வரலாறு நெடுங்கிலும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சு சில காலங்களுக்குள்ளேயே பெரும்பாவம் செய்யக்கூடிய அத்தனை பேரும் காபிர்கள் என்ற ஒரு தீர்மானத்தை ஹவாஜிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர் எடுத்தாங்க. இதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவங்களுடைய பார்வையில் அடிவழியில் அவங்க காபிரா போனாங்க. அவங்க எடுத்த இந்த முடிவின் அடிப்படையில் அடிவழியில் அவங்கள அவங்க காபின்னு நினைச்சாங்க. அதனால அடிவழியில் அவங்கள கொலை செஞ்சாங்க. உஸ்மானில் அவங்கள காபின்னு நினைச்சாங்க, அதனால உஸ்மானில் அவங்கள கொலை செஞ்சாங்க. மாவியாரில் அவர்களையும் அம்ரிபின் அவங்களையும் காபிராக அவங்க முடிவு செஞ்சாங்க, அவங்கள கொலை செய்வதற்கு முயற்சி செய்தாங்க. சகாபாக்களுடைய போர் செஞ்சாங்க. நசூசுல்லா அவங்க அலிகள் அவங்கள சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்கிறாங்க. உஸ்மான் அலி அவங்கள சொர்க்கவாசின்னு சொல்லி பல தடவைகள் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரால் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர்கள் காபிராக முடியாது என்கிற குறைந்த அறிவு கூட அவங்களுக்கு இருக்கல. சில குர்ஆன் வசனங்களை எடுத்து சில ஹதீஸ்களை எடுத்து ஒன்றுக்குள்ள ஒன்று பின்னி பிணைஞ்சு சஹாபாக்களை கூட காபிராக பார்க்க ஆரம்பித்தாங்க. இதே போலதான் ஷியாக்கள் என்றவங்க சஹாபாக்கள் குறிப்பிட்ட சில தவிர மற்ற எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் காபிரா பார்க்கிறாங்க. இது இஸ்லாமிய வரலாற்றில் வந்த பெரிய வணிகர்களுக்கு அடித்தளமாக இருந்தது. இலங்கையை பொறுத்தளவுல ஒரு கூட்டம் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு தலைவர் இருந்தார், அந்த தலைவருக்கு பைய செய்யாத அத்தனை பேரும் காபின்னு சொன்னாங்க. இது எப்படி பெரிய வணிகராகுதுன்னு சொன்னா, நீங்க அல்லாஹ்வை ஏற்றாலும் முஸ்லீம் ஆக முடியாது, மலக்குகளை ஏற்றாலும் முஸ்லீம் ஆக முடியாது, வேதங்களை ஏற்றாலும் முஸ்லீம் ஆக முடியாது, தூதர்களை ஏற்றாலும் முஸ்லீம் ஆக முடியாது, மறுமை நாளை ஏற்றாலும் முஸ்லீம் ஆக முடியாது, கலாக்கதரை ஏற்றாலும் முஸ்லீம் ஆக முடியாது, எங்கட தலைவரை ஏற்ற அவருக்கு பைய செய்யாதான் முஸ்லீம் ஆகுங்க. அப்ப உங்க தலைவரை நீங்க எந்த லெவல்ல வைக்கிறீங்க? அல்லாஹ் நம்பினாலும் உங்க தலைவரை ஏற்றுக்கொள்ளாட்டி முஸ்லீம் ஆக முடியாதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அந்த நிலைக்கு தலைவர்கள் ஏற்றுப்படுறாங்க, அவருக்கு பைய செஞ்சாதான் முஸ்லீம் ஆகலாம். இப்படி காலாகாலமாக சில வழிகளான முடிவுகள் வந்து கொண்டது. அதுல ஒன்றுதான் கண்ணியத்துக்குரிய சோதனே, சூனியம் ஒன்று இருக்குது, அதை செய்தால் அல்லாஹ் நாடினால் அதனால சில பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதை கொள்கை அளவில் சொல்லக்கூடிய, அதாவது அகுல் சுன்னாவுடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களை இவங்க சூனியத்தை நம்புறாங்க, எனவே இவங்க முஸ்லீக்குகள், இவங்களுக்கு பின்னால தொழக்கூடாது என்கிற ஒரு பத்துவா ஒன்று தமிழ் வட்டாரத்தில் இன்னைக்கு பரவலாக போய் சாதாரண பாமர இளைஞர்கள் கூட சில இமாம்கள் தொழிலிக்கும் போது இவங்க சூனியத்தை நம்புறாங்க, பின்னால தொழக்கூடாது என்று தொழுகையை ரெண்டாக்குறாங்க, ஜும்மாவுக்கு போகாத நிலை வருகிறது. இந்த ஒரு தவறான போக்கு இருக்கிறது. இது குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய தொழில் வட்டாரத்தில் இந்த பிரச்சனை இருக்கிற காரணத்தினால நாங்க இந்த பித்னாவுக்குள்ள போய் விழுந்துடக்கூடாது, அமல் செய்கிறோம், நாங்க செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் இந்த மாதிரி தவறான பத்துவாக்களோட நாசமாக்கிடக் கூடாது என்கிற நோக்கத்தில் சகோதரர்கள் இது சம்பந்தமாக பேசுமாறு குறிப்பிட்டு சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சூனியத்தை நம்புறது என்றா என்ன? சூனியம் ஒன்று இருக்குது, அல்லாஹ் நான் அதுல பாதிப்பு இருக்குது என்று சொல்வது சூனியத்தை நம்புறதாக இருக்குமா? அல்லது இந்த சூனியக்காரர்களை நம்பி அவங்கள்ட்ட போய் அவங்க சொல்ற வேலைகளை செஞ்சு அவங்கள்ட்ட சில விஷயங்களை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்யற பழக்கம் இருக்குது, இது வழிகள் குபுரை ஏற்படுத்து. சூனிய நபி சொல்லாஸ் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, யாராவது ஒரு சாஸ்திர காரணத்துல அல்லது சூரிய காரணத்துல போறாரு, போனால் அவரை 40 நாள் தொழுது அங்கீகரிக்கப்பட மாட்டி, போய் அவர் சொல்றது உண்மைதான், அவரை உண்மைப்படுத்துறாரு. அப்படி உண்மைப்படுத்தினால் பக்கத்து கபர் அபிமா உஞ்சிலாலா முகமது சல்லாஹ் அலேசல்லம், அவர் முகமது சல்லாஹ் அலேசல்லுக்கு அருளப்பட்ட குர்ஆனை நிராகரிச்சவராவார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. சூனியக்காரர்களை நம்பி நம்ம போகக்கூடாது. ஆனா சூனியம் இருக்குது என்று சொல்றதும் அதனால அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படும் என்கிறதும் சூனியத்தை நம்புறதாகுமா? இது சம்பந்தமா ஒரு தெளிவு நமக்கு அவசியம் தேவை. ஏன் இப்படி பேசுறாங்கன்னு சொன்னால், சில அறிவிப்புகள் வருகிறது, பெரும் அதாவது தொடரான குடியில போதையில மூழ்கி இருக்கிறவங்க, பெற்றோரை நோவின செய்யறவங்க, மோமீனும் மிஸ்ஸிஹர் சூனியத்தை நம்புறவங்க சொர்க்கம் போக மாட்டாங்க, இந்த கருத்துல சில அறிவிப்புகள் இருக்குது. அந்த அறிவிப்புகள் சஹியா லைபா என்ற சில வாத பிரதிவாதங்கள் இருக்குது, நான் அதுக்குள்ள உங்களை அழைச்சி போக விரும்பல. அதுல பாதிக்கப்படக்கூடிய வாசகம் மோமீனும் மிஸ்ஸிஹர், சூனியத்தை நம்புறவங்க நரகம் போவாங்க என்கிற செய்தி இருக்குது. இந்த மூமினின்ஸ் நாங்க எப்படி விளங்கிக் கொள்றது? சூனியம் இருக்குதுன்னு சொல்றவங்க மூமினும் பிசுகர் சூனியத்தை நம்புறாங்க ஆகுவாங்களா, அல்லது சூனியத்தின் மூலமாக சில வேலைகள் நடக்கிறதாக நம்புறாங்களே அவங்க வந்து இதுல சேருவாங்களா? இதை நாங்க ஹதீஸினுடைய துணையோடும் குர்ஆனுடைய துணையோடும் விளங்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆன் நாளை மறுமையில மலக்குகளை அல்லாஹ் விசாரிப்பான். விசாரிக்கும் போது சொல்லுவான், உங்களைத்தான் இந்த மக்கள் வணங்கினாங்களா? சிலர் அதாவது வணங்கி இருப்பாங்க, அது உங்களைத்தான் வணங்கினாங்களா, நீ உங்களைத்தான் வணங்கினாங்களான்னு கேட்பாங்க. அப்ப மலக்குகள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ பரிசுத்தமானவன், இவங்க எங்களை வணங்கல, பல் யாபுதூனல் ஜின், இவங்க ஜின்களை வணங்கி கொண்டிருந்தாங்க. அக்ஸருஹும் பிஹிம் முஃமினூன், இந்த மக்களில் அதிகமானவர்கள் ஜின்களைத்தான் ஈமான் கொண்டிருந்தாங்க, நம்பிக்கை கொண்டிருந்தாங்க என்று மலக்குகள் மனிதர்களின் வழிகேடர்களை பற்றி சொல்லுவாங்க. அந்த நரகம் போகிற அந்த மக்கள் ஜின்களை நம்பினவங்க என்று குர்ஆன் சொல்லுது. நல்லா யோசிங்க, இப்ப நாங்க ஜின்கள் என்ற ஒரு இனம் இருக்குதுன்னு சொல்றோமா இல்லைன்னு சொல்றோமா? ஜின்னின் ஒரு இனம் இருக்குதா இல்லையா? ஜின்னின் ஒரு இனம் இருக்குது. அந்த ஜின்னத்துக்கு எங்களுக்கு இல்லாத சில ஆற்றல்கள் இருக்குதா இல்லையா? ஆற்றல்கள் இருக்கு. எங்களுக்கு இல்லாத சில சக்திகள் இருக்குது. இதையெல்லாம் நாங்களும் நம்புறோம். ஜின்களை நம்பினவங்க நரகம் போவாங்கன்னு சொன்னா, ஜின்கள் என்ற ஒரு படைப்பு இருக்குது, அந்த படைப்புக்கு சில ஆற்றல்கள் இருக்குது, அந்த காலத்திலே பறக்கக்கூடிய ஆற்றல் அந்த பெற்று இருக்குது, உருமாறக்கூடிய ஆற்றல் பெற்று இருக்குது என்று நாங்கள் நம்பக்கூடியவங்க நரகம் போறவங்களா இருப்பாங்களா சொர்க்கம் போறவங்களா இருப்பாங்களா? இவங்க சொர்க்கத்துக்குரியவங்க. ஏன் நாங்க நம்புறோம்? ஜின்னுக்கு மேல உள்ள ஈமானான அல்ல. இதெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருக்கிறாங்க. சுலைமான் நபியுடைய காலத்துல பல்கி, அதாவது சபா நாட்டு இளவரசனுடைய சிம்மாசனத்தை ஒரு நொடிப்பொடியில கொண்டு தர்றதாக இப்ரீத் என்ற ஜின் சொல்லிச்சு. குர்ஆன் அல்லாஹ்வு தஆலா சொல்றான், அப்ப மனிதனுக்கு இல்லாத சில ஆற்றல்கள் அந்த ஜின்னுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஜின்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்றுக்கு மேல் ஒன்றுக்கு மேல் ஏறி வானத்தின் மலக்குகள் பேசுறத ஒத்து கேட்கறதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எங்களுக்கு இல்லாத சில ஆற்றல்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதை ஏன் நாங்க நம்புறோம் சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அதனால நாங்க நம்புறோம். சொல்லலன்னா நாம் நம்ப மாட்டோம். குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ ஜின்ன பத்தி ஏதாவது ஒன்று வரலன்னு சொன்னா, ஜின்னினோட இனம் இருக்குதுன்னு நாங்க நம்ப மாட்டோம். குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கிறதா நாங்க நம்புறோம். அப்ப நாங்க நம்புறது குர்ஆனையும் ஹதீஸையும். குர்ஆனும் ஹதீஸும் ஜின்ன பத்தி சொல்லி இருக்கிறதுனால ஜின்னினோட இனம் இருக்குது, அவங்களுக்கு சில ஆற்றல்கள் இருக்குது, சில சக்திகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நாங்க நம்புறோம். ஜின்களை நம்பினவங்க நரகம் போறாங்க அந்த வழக்குகள் சொன்ன அந்த குர்ஆன் வசனம் எதை சொல்லுதுன்னு சொன்னா, ஜின்களை வழிபட்டவங்க, ஜின்களிடத்துல தேவைகளை கேட்டவங்க, இன்னைக்கும் சில பேர் ஜின் வைத்தியம் செய்யறேன்னு சொல்லி ஏதாவது பொருட்களை காணா போனா ஜின்ன வசப்படுத்தி வச்சிருக்கிறவங்க சொல்லக்கூடியவங்கள்ட்ட போயிட்டு தங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கிறாங்க, தங்களுடைய தேவைகளை முன்வைக்கிறாங்க. இவங்க வந்து ஜின்ன நம்பினவங்க, வழிபாட்டுக்காக ஜின்ன நம்பினவங்க என்ற அந்த லிஸ்ட்ல வருவாங்க. ஹதீஸ பாருங்க, ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடந்ததுக்கு பிறகு அன்றைக்கு இரவு மழை பெய்யுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேக்குறாங்க, அல்லாஹ் இந்த இரவு என்ன சொன்னான் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹு ரசூல் ஆலம், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா சொன்னான், இன்று காலை எனது அடியார்களில் சிலர் காலை பொழுதை மூமினாக அடைகிறார்கள், மாலையில அவங்க காவிரா போயிடுறாங்க. சிலர் மாலைய மூமினா அடை இருக்கிறாங்க, காலையில காவிரா போயிடுறாங்க. யார் மூமினானாங்க, யார் காபிரானாங்கன்னு சொன்னா, நேற்றுராவ் மழை பெய்தது, மழை அல்லாவின் அருளால் பெய்தது என்று சொன்னவர்கள் மூமினும் பி, என்னை ஈமான் கொண்டவர்கள், காபிரும் அவங்க நட்சத்திரங்களை நிராகரித்தவங்க. யாரு இன்னென்ன நட்சத்திரங்கள் இடம்பெயர்ந்ததால் தான் மழை பெய்தது என்று சொன்னாங்களோ அவங்க காபிரும் பி, என்னை நிராகரித்தவங்க, மூமினும் பில் கவாக்கிப், நட்சத்திரத்தை நம்புனவங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் பல ஆதாரபூர்வமான கிரந்தங்கள பதிவாயிருக்கு. நல்லா கவனிங்க, மழை பெய்தது நட்சத்திரத்தினால் என்று யார் சொல்றாங்களோ அவங்க நட்சத்திரத்தை ஈமான் கொண்டவங்க, அல்லாஹ்வை நிராகரிச்சவங்க. மழை வந்து நட்சத்திரங்களின் இடப்பெயர்ச்சியால் நடக்கல, அல்லாவின் அருளால் பொழிந்தது என்று சொல்கிறவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவங்க, நட்சத்திரத்தை நிராகரிச்சவங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நட்சத்திரத்தை ஈமான் கொள்றதுன்னு சொன்னா, இப்ப நம்மகிட்ட கேக்குறாங்க நட்சத்திரம் இருக்குதா இல்லையா? நட்சத்திரம் இருக்குது. நாங்க என்ன நட்சத்திரம் இருக்குதான் சொல்ல போறோம்? நட்சத்திரங்கள் அல்லாஹ் பல கோணங்கள்ல படைச்சிருக்கலாம். முதல் வானத்துக்கு நட்சத்திரங்கள் அலங்காரமா படைச்சதாக அல்லாஹ் சொல்கிறான். செய்தாங்களுக்கு எரிகொல்லியாக அல்லாஹ் படைச்சதாக சொல்கிறான். பாலைவனங்களில் பயணம் போறவங்களுக்கு வழிகாட்டியாக நட்சத்திரங்களை படைச்சதாக அல்லாஹ் சொல்கிறான். நட்சத்திரத்தின் பயன்பாடுகள் பற்றி குர்ஆன் ஹதீஸும் பல செய்திகளை சொல்லுது. நட்சத்திரம் இருக்குதுன்னு சொல்றவன் எல்லாம் நட்சத்திரத்தை நம்முடவனாக மாட்டான். நட்சத்திரத்தின் காரணத்தினால் தான் மழை பெய்தது என்று யார் சொல்றானோ அவன் நட்சத்திரத்தை நம்பியவன். அல்லாவினால் தான் மழை பெய்ஞ்சிச்சு, நட்சத்திரத்தின் நிலப்பேச்சியால் மழை பெய்யலன்னு சொன்னவன் யாரு? நட்சத்திரத்தை நிராகரிச்சவன். நட்சத்திரத்தை நிராகரிக்கிறதா? நட்சத்திரம் இல்லைங்கிறது இல்ல, நட்சத்திரத்துக்கு மழை பெய்விக்க கூடிய ஆற்றல் இல்லைன்னு சொல்றவன். இப்ப இந்த மூமினும் பில் கவாக்கிம் என்று சொன்ன அதே வாசகத்தை தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. மூமினும் பிஸ்மிஹர், சூனியத்தை நம்பினவன். ஒருவர் சூனியம் செய்கிறார், அந்த சூனியத்தினால அவன் செய்த சூனியத்தினால நினைச்சதை செய்யலாம், நாடியதை செய்யலாம், சூனியத்துக்கு அப்படியான ஒரு பவர் இருக்குதுன்னு யாராவது நம்பினா அவன் சூனியத்தை நம்பினவன். ஒருவர் சூனியம் செய்கிறார், அந்த சூனியத்தால எதையும் செய்ய முடியாது, ஆனால் அல்லாஹ் நாடினால் அதனால பாதிப்பு வரும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் சூனியக்காரனால எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாதுன்னு சொன்னா அவங்க அல்லாஹ்வுடைய பவரை நம்புறாங்களா, சூனியக்காரன் பவரை நம்புறாங்களா? சூனியக்காரனுக்கு எந்த பவரும் இல்ல, அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் தான் நடக்கும் நம்புறாங்க. எனவே அவங்க வந்து சூனியத்தை நம்பினவங்க ஆக மாட்டாங்க, அல்லாஹ்வை நம்பினவங்க ஆகுவாங்க. எனவே கணியத்துக்குரிய ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய வாசகத்தை தவறா விளங்கி கொண்டு சூனியம் இருக்குதுன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ, யாரெல்லாம் சூனியத்துக்கு அல்லாஹ் நான்தான் தாக்கம் இருக்குதுன்னு சொல்றாங்களோ அவங்கெல்லாம் முஸ்லிக்குகள் என்ற ஒரு தவறான ஒரு செய்தியை பரப்பி அதனால இமாம் ஊர்ல ஜம்ம பள்ளி பக்கத்துல இருக்கும் பள்ளிக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அங்க முஸ்லிக்கு தொழிலிருக்கிறாரு. ஒரு இமாம் தொழிலிப்பாரு, ஜமாத்துல சேர்ந்துக்க மாட்டாங்க. அல்லாஹால எப்படி அல்லாவுடைய ரஹமத்தை விட்டு தூரமாக்கலான்னு பாருங்க. மார்க்கத்தின் பேரில் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமாக்கப்படுறாங்க. ஜமாத்தை தொழுதா 27 மடங்கு நன்மை கிடைக்கும், அது அப்படியே இல்லாம போயிடும். ஜமாத்தை புறக்கணிச்சா குற்றம் இருக்குது, அந்த குற்றத்துக்கு அவங்க ஆளாகுவாங்க. முஸ்லீம முஸ்லீக்கா பார்த்தா அது பெரும் பாவங்களோட உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது ஒருவர் ஒரு முஸ்லீமை பார்த்து முஸ்லீக்கு காபிர்னு சொல்லி அவர் முஸ்லீக்காக காபிராக இல்லைன்னு சொன்னா அந்த வாசகம் சொன்னவர் பாலே திரும்பி வரும், சொன்னவன் காபிரா போயிடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நாங்களே எங்களை அதாவது காவிராக்கிக் கொள்ற மாதிரியான ஒரு பெரும் தவறு இதுல நடக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, சீனியம் இருக்குன்னு சொல்றவங்க வந்து இந்த லிஸ்ட்ல வந்து சேர மாட்டாங்க. இது தவறான ஒரு ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்குது, அது தவறான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி. இது உண்மைன்னு சொன்னா இவங்க பல விஷயங்களை முடிவு செய்யணும். இஸ்லாமிய சட்ட பிரகாரம் முஸ்லிக்கோட முஸ்லீம் வாழ்க்கை நடத்தல. அல்லாஹ் குர்ஆன்ல திருமண பத்தி சொல்ற போது என்ன சொல்றான்னு சொன்னா, ஒரு முஸ்லிக்கான பெண் இருக்கிறா, அழகான பெண்ணா இருக்கிறா, அந்த பெண் சுதந்திரமான பெண்ணா இருக்கிறா, ஒரு முஸ்லீமான பொம்பளை இருக்கிறா, அசிங்கமா இருக்கிறா, அடிமையா இருக்கிறா, இதில் யாரை நீங்கள் திருமணம் செய்யலாம்னு சொன்னா நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடிய அழகு குறைஞ்ச அந்த முஸ்லீமான பெண்ணை திருமணம் முடிக்கலாமே தவிர முஸ்லிக்கான அழகான சுதந்திரமான பெண்ணை நீங்க திருமணம் முடிக்க கூடாது. அதே போல ஒரு முஸ்லிக் இருக்கிறாரு, அழகா இருக்கிறாரு, தகுதியா இருக்கிறாரு, இன்னொரு முஸ்லிம் முஸ்லீமா இருக்கிறாரு, அடிமையா இருக்கிறாரு, உங்க பெண் பிள்ளையை நீங்க யாருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கலாம்னா அடிமையா இருந்தாலும் முஸ்லீமுக்கு திருமணம் வச்சு கொடுங்க, இப்படி அல்லாஹு தஆலா சொல்றாங்க. இப்ப உதாரணமா நான் வந்து சூனியம் இல்ல, அதுல யாராவது நம்புறாங்கன்னு சொன்னா அப்படியே தாக்கம் இருக்கு நம்புனா அவங்க முஸ்லீம் இந்த கொள்கை இருக்குன்னு வைங்க. என் மனைவி வந்து இல்ல அதுக்கு தாக்கம் இருக்குது, அல்லாஹ் ரசூல் அப்படி சொல்லியிருக்காரு, நான் அப்படித்தான் நம்புவேன்னு சொல்றேன். என்னுடைய பார்வையில் அவன் முஸ்லீம் ஆயிட்டார், நான் வாழலாமா சேர்ந்து? இவங்க கொடுக்கிற இந்த பத்துவா பிரகாரம் அவங்களோட சேர்ந்து வாழலாது, ஆனா அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்க. அப்ப இந்த பத்துவா முரணா அமையுதா இல்லையா? உதாரணமா நான் வந்து இந்த கொள்கையை சொல்றேன், என்னுடைய வாப்பா வந்து சூனியம் இருக்குதுன்னு நம்புறவர், அப்ப என்னுடைய பார்வையில் அவர் முஸ்லீம் ஆகிறாரு. இத சொல்லி சில நேரங்கள்ல வாப்பாவுக்கு ஜனாசா கூட சொல்லாம பிள்ளைகளை ஒதுங்கிடுறாங்க, வாப்பா முஸ்லீக்கா மூத்தா போயிட்டாரு. ஆனா இஸ்லாமிய சட்ட பிரகாரம் முஸ்லிமுக்குரிய சொத்துக்கும் முஸ்லீம் சொந்த வாரிசாக முடியாது. வாப்பா முஸ்லீமாவும் பிள்ளை காபிராவும் இருந்தா வாப்பாவோட சொத்துல பிள்ளைக்கு அந்த காபிரான பிள்ளைக்கு பங்கு கிடையாது, வராசத்துங்கிற சொத்துல பங்கு கிடையாது. ஏன்னா வாப்பா முஸ்லீக்கா இருந்தார், சூரியம் இருக்குது நம்பிட்டு போறாரு, எனவே அவர் முஸ்லீக்கு நான் முஸ்லீம், அவரோட சொத்துல எனக்கு பங்கு வேணாம்னு சொல்றாங்களா? அப்படி சொல்லக்கூடிய இந்த கருத்துல இருக்கிற யாரையாவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஒரு முஸ்லீம் அறுக்கிறதான் சாப்பிடலாம், காவிரி அறுக்கிறத சாப்பிடலாம, வேதம் கொடுக்கப்பட்டவங்களுக்கு சலுகை இருக்கு, வேதம் கொடுக்கப்பட்டவங்க அறுத்தது சாப்பிடலான்னு வருது. அது அல்லாத இந்துக்களாக அல்லது பௌத்தர்களாக அல்லது முஸ்லீக்காக இருக்கக்கூடியவங்க அறுக்கிறத சாப்பிடலாம். இவங்க கல்யாணம் பேசும்போது இதை கேட்கறாங்க, சூனியம் நம்புறவங்களான்னு. ஒரு கடையில கோழி வாங்குறதா இருந்தா கோழி கேட்கணுமா இல்லையா? கோழி அறுத்தவர் என்ன சூனியம் இருக்கு நம்புறவரா இல்லன்னு நம்புறவரா? அவர் சூனியம் இருக்கு நம்பினா அவர் முஸ்லீக்கு அவர் அடுத்தது சாப்பிடலான்னு வரணுமா இல்லையா? அப்ப இது ஒரு ஏதோ ஒரு நோக்கத்துல ஜமாத்துக்களை உடைக்கிறதுக்காக, மக்களை தனிப்படுத்துறதுக்காக, தங்க வசம் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு ஃபத்வா போன்ற ஒரு நிலையிலதான் இது இருக்கு. அன்புக்குரிய சோழர்களே, இது சம்பந்தமான மேலதிகமான சில விளக்கங்களை நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. சூனியம் இருக்குது, அதுக்கு தாக்கம் இருக்குதுன்னு நம்ம எதுக்கு சொல்றோம்? சில இடங்களில் மேடையில பேசும்போது சூனியத்தால வருவாய் இருக்குது, அந்த வருவாய் இல்லாமல் போயிருந்ததுக்காக பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க அந்த லிஸ்ட்ல உள்ளாக்கல இல்லை. சூனியக்காரன் போகக்கூடாது, சூனியக்காரன் நம்பக்கூடாது, அவனிடத்துல தேவைகளை கேட்கக்கூடாது, அப்படி சூனியக்காரத்தை போறது எங்களுக்கு குப்புற உண்டாக்கும் என்று நாங்க சொல்றவன். சூனியத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இது சொல்லல. எதுக்கு நாங்க சொல்றோம்னு சொன்னா அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருக்கிறாங்க. நாங்க குர்ஆனை நம்புற காரணத்தினால, ஹதீஸ நம்புற காரணத்தினால இருக்குதுன்னு சொல்றமே தவிர, சூனியத்தை நம்புறதுனால அந்த வார்த்தைகளை நாங்க சொல்றது கிடையாது. சூனியத்தை பத்தி அல்லாஹ்வு தஆலா சொல்கிற போது தெளிவாகவே எங்களுக்கு சொல்றான். சூரத்துல் பக்ராவினுடைய 102 வசனத்துல அல்லாஹ்வு தஆலா சூனியம் சம்பந்தமான தெளிவான சில முடிவுகளை சொல்கிறார். வமா கபர சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சூனியத்தோட தொடர்பு வச்சிருக்கல, வலாக்கின் சயாத்தீன கஃபரு, இந்த சைத்தான்கள் தான் நிராகரித்தன, யுஅல்லிமூன நாஸ ஸிஹ்ர, அவங்க மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப சூனியத்தை படிக்கிறது குஃப்ரா உண்டாக்கும். சூனியத்தை படிக்க வந்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது நாங்களே ஃபித்னாவில் இருக்கிறோம், சோதனையில் இருக்கிறோம், இதை படிச்சு நீங்க காபிராகிறாங்கன்னு சொல்லாம அவங்க யாருக்கும் கற்றுக் கொடுத்ததில்ல. படிச்சா கூட குஃப்ரா உண்டாக்கும், செஞ்சாலும் குஃப்ரா உண்டாக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் நாங்க சொல்கிறோம். அல்லாஹு தஆலா ஒரு முடிவு என்ன சொல்கிறான்னு சொல்லிச்சோம்னா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் சூரியத்தின் மூலமாக யாருக்கும் இந்த பாதிப்பை உண்டு பண்ண முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தால் பாதிப்பு உண்டாகும். அப்ப ஒரு டவுட் வரலாம், அல்லாஹ் தஆலா கெட்ட விஷயத்துக்கு துணை போவானா, தீமைக்கு அல்லாஹ் துணை போவானா, தீமை அல்லாஹ் நாடுவானா, இப்படி அவங்க கேள்விகளாக கேட்கிறாங்க. பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு, தீமை அல்லா நாடுவானா, தீமைக்கு அல்லா தொடர்புவானா, இப்படி கேட்கிறாங்க. கேட்கும் போது பாவன மக்களுக்கு ஒரு நியாயம் வரும், சூனியம் என்கிறது கூடாதுங்கிற போது அது நடக்கிறதுக்கு அல்லா நாடுவானா, இது நியாயமான ஒரு சந்தேகம் மாதிரி வரும். ஆனா நாங்க அடிப்படையில கொண்ட ஈமானுக்கு முரணான கேள்வி. நாங்க ஈமான் என்ன கொண்டிருக்கிறோம், வல் கதிரி கைரு ஹீவ சர்ரு ஹீ மினல்லாஹி தஆலா, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய நலவு கெடுதி எல்லாம் அல்லாஹ்வுடைய விதி பிரகாரம் தான் நடக்குதுன்னு நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சோதரே, இது சாதாரண ஒரு விஷயமாக இருந்தாலும் இறை நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய கேள்வி இது. எப்படி இதுல இறை நிராகரிப்பு வரும் நீங்க நினைக்கலாம். இந்த கேள்வி மறைமுகமான ஒரு செய்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த உலகத்துல நன்மை மட்டும் நடக்குதா, தீமையும் சேர்ந்து நடக்குதா? இந்த உலகத்துல தீமை தான் அதிகமா நடக்குது. அப்ப இந்த தீமை எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் நடக்குதா, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம நடக்குதா? அல்லாஹ்வுடைய நாட்டத்துல நடக்குது. அல்லாஹ் தீமையை நாட மாட்டான் என்று சொன்னா, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய தீமை எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் நடக்கல. அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹ் நாடாத விஷயங்களும் நடக்குது. அப்ப உலகம் வந்து அல்லாஹ் கட்டுப்பாட்டுல இல்ல. என்னுடைய வீட்டுல நான் நாடாத நடக்குதுன்னு சொன்னா, வீடு என் கண்ட்ரோல்ல இல்ல. நீங்க ஒரு அதிபரா இருக்கிறீங்க, ஒரு நிர்வாகியா இருக்கிறீங்க, உங்க நிர்வாகத்தை கீழே உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயம் நடக்குதுன்னு சொன்னா, நிர்வாகம் உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. இந்த உலகத்துல அல்லாஹ் நாடாத விஷயங்கள் நடக்குதுன்னு நாங்க நினைச்சோம்னு சொன்னா, உலகம் வந்து அல்லாஹ் கண்ட்ரோல்ல இல்ல, வேற யாருமே கண்ட்ரோல்ல இருக்குது. இது குஃப்ரா இல்லையா? கடந்த காலத்துல வாழ்ந்தவங்க இப்படியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க, அல்லாஹ் நல்லவன், அல்லாஹ் நியாயமானவன், அல்லாஹ் நேர்மையானவன், தீமைக்கு அல்லாஹ் துணை போக மாட்டான், அல்லாஹ் அந்த தீமையை நாட மாட்டான் என்று சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க மூத்த சிலாக்கள் ஒரு பிரிவினர்கள், அவங்களை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த உம்மத்துல வந்த மஜூசிகள்னு சொல்லுவாங்க. ஏன் மஜூசிகள்னு சொல்லுவாங்கடா? அவங்க என்ன சொல்லுவாங்கடா, நல்லதை நாடுவதற்கு ஒரு கடவுள் இருக்கிறான், கெட்டதை நாடுவதற்கு ஒரு கடவுள் இருக்கிறான். கடவுள் ரெண்டு, ஒரு கடவுள் வந்து நல்லதை நாடுவாங்க. இப்ப இந்துக்களுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கு, ஆக்குறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு. அப்ப ஆக்குறதுங்கிறது நலவை செய்யற கடவுள், அழிக்கிறதுங்கிறது கெடுதியை செய்யற கடவுள். அப்ப நாங்க இஸ்லாம் என்ன சொல்றதுடா, நன்மை தீமை ரெண்டுமே அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் தான் நடக்குது. அப்ப இந்த தீமை நடக்கிறதுக்கு அல்லாஹ் நாடுவானான்னு கேள்வி கேட்கும் போது எங்களுக்கு அது நியாயமா தெரிஞ்சாலும், இது குப்புற உண்டாக்குற கேள்வி. இந்த உலகத்துல நிறைய தீமைகள் நடக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம நடக்குதுங்கிற பெரிய ஒரு குப்புறையும், இந்த உலகம் வந்து அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இல்லை என்ற கொள்கையும் உண்டாது. எனவே கண்ணியத்துக்குரிய நாங்கள் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்லணும், இஸ்லாமிய சட்டங்களையும் முடிவுகளையும் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம எடுக்கணுமே தவிர, வாதங்களின் அடிப்படையில் எடுக்கிறது. வாதங்கள் வருகிற போது எங்களுடைய பலகீனத்துக்கு ஏற்ப அது சரியா தெரியலாம். ஆதாரத்துக்கு துணை ஆதாரத்தை வச்சுதான் நம்ம முடிவுகள் எடுக்கணுமே தவிர, வாதங்களை வச்சு நாங்கள் முடிவுகள் எடுக்க முடியாது. சூனியன் சம்பந்தமாக நாங்கள் முடிவு எடுக்கிறோம்னா, இது மறைமுகமான ஒரு விஷயம். இதை நாங்கள் எப்படி முடிவு செய்யலாம்டா, அல்லாஹ் சொன்னா நாங்கள் நம்பிட்டு போவோம், ரசூல் சொன்னா நாங்கள் நம்பிட்டு போவோம், அல்லாஹ் ரசூலும் பேசலன்னு சொன்னா நாங்க நம்பாம போயிட்டு இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய சோழர்களே, சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இது நாங்க புதுசா ஒரு ஆய்வு செஞ்சிருக்கிறோம், அந்த ஆய்வின் அடிப்படையில இந்த முடிவை சொல்கிறோம் சொல்லுவாங்க. இஸ்லாத்துல சில புதிய ஆய்வுகள் செய்யறதுக்கு இடம் இருக்கு. எதுல இடம் இருக்குதுன்னு சொன்னா, ரசூல் சலாஹுடைய காலத்துல இல்லாத ஒரு பிரச்சனை இன்னைக்கு வருதுன்னு வைங்க, அப்ப அந்த பிரச்சனைக்கு நம்ம குர்ஆனை வச்சு ஹதீஸை வச்சு ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த சில முடிவுகளை வச்சு ஆய்வு செய்யலாம். அந்த ஆய்வுல நம்ம சில நேரம் பிளவுட்டா கூட எங்களுக்கு நன்மை கிடைக்கும். உதாரணமாக இன்றைக்கு டெஸ்டிவ் பேபி கூடுமா, அப்படி குழந்தை பெற்றுக்கலாமா, இது இன்றைக்கு வந்து பிரச்சனையும் உண்டு. நேரா குர்ஆன்லயே ஹதீஸ்லயே இருக்காது. சரி, கடந்த காலத்துல சொல்லப்பட்ட குர்ஆன் வசனங்களை வச்சு ஹதீஸ்களை வச்சு இதுக்கு சில ஆய்வுகளை செய்வாங்க. செஞ்ச உலமாக்கள் ஒரு முடிவை சொல்றாங்க, நிசாவுக்கும் ஹர்துலக்கும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுடைய மனைவியர் உங்களுடைய விளைநிலம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்க விளைநிலத்தை நீங்க எப்படி வேணாலும் போகல அல்லாஹு தஆலா சொல்கிறான். கணவனுடைய விந்தணுவை எடுத்து அவங்க சொந்த மனைவியினுடைய கருவறையில வச்சு குழந்தை உருவாக்கக்கூடிய டெஸ்டிங் முறை மட்டும் ஆகுமானது. ஒரு ஆணுடைய எடுத்து அவரோட சம்பந்தம் இல்லாத இன்னொரு பெண்ணுடைய கருவறையில வைக்கிறத பார்த்தா ஹராம் ஆகுது. இப்படி அந்த ஆய்வு செஞ்சு சொல்றாங்க. இது டெஸ்டிங் பேபி பிரச்சனைங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துல இல்ல, அவங்க காலத்துல சொன்ன ஹதீஸை வச்சு இன்றைக்குள்ள ஒரு பிரச்சனைக்கு நாங்க ஆய்வு செய்கிறோம். இப்படி ஒருவர் ஆய்வு செய்து தவறான ஒரு முடிவை சொன்னா கூட அவர் ஆய்வு செஞ்சதுக்காக அல்லா நன்மையை கொடுப்பான், பாவம் கொடுக்க மாட்டான். சரியான முடிவை சொன்னா ரெண்டு நன்மை அவருக்கு கிடைக்கும். ஆய்வு செஞ்சதுக்கு அல்லா நன்மையை கொடுப்பான், அது சரியான முடிவை சொன்னதுக்கு அல்லா நன்மையை கொடுப்பான். இந்த சூனியம் என்கிற பிரச்சனை வந்து இன்னைக்கு நேற்றுக்கு வந்த பிரச்சனையா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னால மூசா அலைஹி இஸ்லாம் காலம் வர அந்த காலத்திலிருந்து பேசப்படுற ஒரு பிரச்சனை. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் இதை பத்தி பேசப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே சாஹிர் சூனியக்காரன் அதை மக்கள் சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இல்லாத ஒரு பிரச்சனை, இப்படி ஒன்று இல்லைன்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கணும், இப்படி ஒன்று இல்ல, இதுக்கு எந்த தாக்கமும் இல்ல, என்ன தெளிவா சொல்லிருப்பாங்களா இல்லையா, சொல்லல. இப்ப நாங்க வந்து இதுல வந்து ஆய்வு செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துல அவங்க சொல்லலா சொல்லாத ஒன்று இன்றைக்கு ஒரு மனிதன் முஸ்லீமா காபிரான்னு தீர்மானிக்கிறதுக்கான அடிப்படையா மாறுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க வந்து இது இல்ல என்று சொல்லல. ஆனா சூனியக்காரங்க போகாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, சூனியம் செய்யக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க, சூனியக்காரர்கள் கொலை செய்யப்பட வேண்டியவங்கிறத அதுக்குரிய சட்டங்களை சொல்லியிருக்காங்க. இப்படி ஒன்று இருக்குது, செய்யக்கூடாது. கணியத்துக்குரிய சார்களே, இப்ப நாங்க எங்கள்கிட்ட சைத்தான் இருக்கிறான்னு கேட்டா நாங்க சைத்தா இருக்கிறான்னு சொல்லுவோம். சைத்தானுக்கு ஆற்றல்கள் இருக்கிறான்னு கேட்டா ஆற்றல்கள் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆலமலை காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் முஸ்லோட இருக்கிறான்னு சொல்லுவோம். இது பெரிய ஒரு அல்லாஹ் கொடுத்த செய்தி தான். ஆனால் இது வந்து நாங்க சைத்தானுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சொல்ற விஷயம் இல்லை, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லியிருக்காங்க, அதனால நாங்க சொல்றோம். சூனியம் இருக்குதுன்னு அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிற போது ஆனா நாங்க சொன்னால் சூனியத்துக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. இப்படி ஒன்று இருக்குது, அல்லாஹ் சோதனையா வச்சிருக்கலாம், நீ வச்சுட்டு போகாதேன்னு அல்லாஹ் தாலா எங்களுக்கு சொல்றாரு. நம்ம போறோமா இல்லையா என்கிறதை பாக்குறதுக்கான ஒரு முடிவாக அல்லாஹ் தாலா ஒரு சோதனையாக இதை வச்சிருக்காரு. எனவே கண்ணியத்துக்கு சொல்றேன், சூனியம் ஒன்று இருக்குதுன்னு அல்லாஹ் ரசூலும் சொல்லி இருக்கிறதுனால அதை நம்புறது வந்து அப்படி ஒன்று இருக்குதுன்னு நம்புறது வந்து இந்த சூனியத்தை பின்பற்றுவதாக அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவதாக அமையாது என்கிற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சோர்களே, சில நேரங்களில் இப்படியான சில கேள்விகள் வைக்கிறாங்க. பாமர மக்களுக்கு அது ஒரு பிரச்சனையான செய்திதான். எப்படி கேட்கிறாங்கன்னா, ஒரு காபிர் வந்து சூனியம் செய்கிறார். உதாரணமா ஒரு இந்து சகோதரர் அல்லது பௌத்த சகோதரர் எனக்கு சூனியம் வைக்கிறான்னு வைங்க, அவர் வைக்கும் போது அவர் யார கடவுளா நம்புறாரோ அவங்கள்ட்ட பிரார்த்தனை செஞ்சுதான் வைப்பார். எனக்கு சூனியம் பழிச்சிச்சுன்னு சொன்னா அந்த கடவுளுடைய ஆற்றலால நடந்துச்சுன்னு ஆகிரும். அவர் யார்கிட்ட கேட்டாரு இஸ்மாயிலுக்கு சூனியம் பழிக்கணும்னு, அவருடைய கடவுள்கிட்ட தான் கேட்டிருப்பார். அது நடந்துச்சுன்னு சொன்னா அந்த கடவுள் ஆற்றல் உள்ளவர் நாங்க சொன்னதாகும், எனவே அப்படி நடக்காதுன்னு நம்ம சொல்லணும் எங்கள் அடிப்படையில கேட்கிறாங்க. பொதுமக்களுக்கு கேட்கும் போது, ஓஹோ ஒரு இந்து சூனியம் வைக்கிறதாக இருந்தா ஒரு பௌத்தர் சூனியம் வைக்கிறதா அவங்க கடவுள்கிட்ட தான் கேட்டிருப்பாங்க. அது நடக்கும்னு நம்ம சொன்னோம்னு சொன்னா அவங்க கடவுளுக்கு ஆற்றல் இருக்குன்னு சொல்றதா ஆகிருமே என்ற மாதிரி யோசிப்பாங்க. அவங்களோட தரப்புல உலமாக்கள் எல்லாம் பேசுறாங்க. கண்ணியத்துக்கு சொல்ற இப்ப சூனியத்தை விஷயத்தை விடுவோம். முஸ்லீம்களும் சரி, இந்துக்களும் சரி, கிறிஸ்தவங்களும் சரி, பௌத்தர்களும் சரி, எல்லாருமே பிரார்த்தனை செய்யறாங்க. எல்லாருமே அவங்க யார் யார நம்புறாங்களோ அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. முஸ்லீம்கள் தான் நிறைய பேர் அப்துல் காஜிரான் பிரார்த்தனை செய்யறாங்க, சாகு வழியில்லாட்ட பிரார்த்தனை செய்யறாங்க, வேற வேற தரிக்காத கபர்கள் அடக்கப்பட்டவங்க பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாட்ட கேட்கிற பிரார்த்தனை மட்டும்தான் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்குதா, ஏனையவங்கள்ட்ட கேட்கறதும் அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில கிடைச்சிட்டு இருக்கிறார், கிடைக்கிற சான்ஸ் இருக்குதா இல்லையா? முஸ்லீம்கள் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு நாங்க பாக்கலாம் மொய்தீன் பிச்சைன்னு பேர் வச்சிருப்பாங்க. அவங்க மொய்தீன் ஆனவருக்கு ஏதாவது நேர்த்தி வச்சிருப்பாங்க. அதனால குழந்தை கிடைக்கும் போது மொய்தீன் பிச்சைன்னு பேர் வைக்கிறாங்க. மொய்தீன் ஆண்டவர் பிச்சையா தந்த குழந்தை, மொய்தீன் அடிமைன்னு பேர் வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட பிரார்த்தித்ததுனால கிடைச்ச பிள்ளை. சில நேரம் குழந்தை இல்லாம நாகூர் ஆண்டவருக்குன்னு சொல்லி ஏதாவது நேர்ச்சி வச்சிருப்பாங்க, அதனால குழந்தை கிடைச்சா அப்ப பொம்பளை பிள்ளையா இருந்தா நாகூர்மான்னு பேர் வைக்கிறாங்க. கேட்கறது கிடைக்குது, கிடைக்கிறதுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா இவங்க யார்கிட்ட கேட்டாங்களோ அவங்க கொடுத்தாங்கன்றது. அல்ல, ஒரு இந்து தனக்கு குழந்தை இல்லைன்னு அவர் ஏதாவது காணிக்க வைக்கிறாரு, எங்கேயாவது போய் முட்டை போடுறாரு, குழந்தை கிடைச்சிச்சுன்னு சொன்னா அவர் எந்த தெய்வம் அவர் நம்புறதை கேட்டாங்களோ அவங்க கொடுத்தாங்கன்னு இல்ல. நாங்க என்ன சொல்லுவோம், யார் கொடுத்த நாங்க சொல்லுவோம், குழந்தைய கொடுத்தது அல்லாதான். நீ யார்கிட்ட வேணாலும் கேட்டிருக்கலாம், குழந்தைய கொடுத்தது அல்லாஹ் தஆலா. அவமே தான் நான் இந்த தெய்வத்தை கேட்டேன், அவருக்கு எனக்கு தந்துட்டாருந்தா அதை நம்பிட்டு போகலாம். நீ 1000 தெய்வங்கள்ட்ட கேட்டாலும் அது குழந்தைய தர போறது அல்லாஹ் தஆலா. ஏன்னா நீங்க எந்த தெய்வம்னு கேட்கறீங்களோ அவங்க யாரும் இல்லை, அவங்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை. இதை நாங்க சரியா புரிஞ்சுக்கிறோம். குழந்தைய கேட்கறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிறா அல்லாதான் கொடுக்கணும், அவங்க தந்த கடவுள் தந்ததாக நினைச்சிட்டு இருப்பாங்க. இதை சரியா விளங்கி கொண்டவங்க அவன் சூனியம் செய்யும் போது அவன் யார கடவுள் நம்புறான்னு அவங்கள்ட்ட கேட்டு செய்யறான். ஒருவேளை பழிச்சுன்னு சொன்னா ஒரு மூமின் என்ன நினைக்கணும், அவன் வேண்டிய கடவுளில் ஆற்றலால் நடந்துச்சு நம்புறதா, அப்படி நம்பினா முஸ்லிக்கா போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் நடந்துச்சு நம்புறதா. சூனியத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொன்னாகும், இல்லா பிஎதின் இல்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் சூனியக்காரர்களால் யாருக்கும் இந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. அப்ப அவன் யார்கிட்ட கேட்டு வச்சாலும் நாடுறது யாருந்தா அல்லாஹ் தான் நாடுறது. அல்லாஹ் நாடுவான்னு கேட்டா விரும்பினா நாடுவான். அல்லாஹ்வுடைய நாட்டத்துல யாரும் கேள்வி கேட்க முடியாது. இன்னைக்கு உதாரணமா சிரியாவுல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, அநியாயம் தான் நடக்குது. இது அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இல்லாமையே நடக்குது, அல்லாஹ்வுடைய அனுமதி, அல்லாஹ்வுடைய அனுமதி பிரகாரம் தான் நடக்குது. அல்லாஹ்வுடைய அனுமதிங்கிறத ரெண்டா பிரிக்கணும், ஒன்று சரியா ரீதியான அல்லாஹ்வுடைய அனுமதி, அது வந்து நலவாக மட்டுமே இருக்கும். எதையெல்லாம் அல்லாஹ்வு தஆலா மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் நலவா இருக்கும். ஆனா அது கட்டாயம் அதை செய்யக்கூடிய நிர்பந்தம் இருக்காது. கட்டாயம் நிர்பந்தம் சொன்னா உதாரணமாக நாங்கெல்லாம் தொழணும், இது அல்லாஹ்வுடைய விருப்பமா இல்லையா, அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ் விரும்புறதெல்லாம் நடக்கணுமா இல்லையா, அப்ப எல்லாரும் தொழுகிறவங்களா இருக்கணுமா இல்லையா, எல்லாரும் தொழுகிறவங்க இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்க ரீதியான ஏவல்கள் இருக்குது, இது அவன் நாடுதான், இதெல்லாம் தொழுகிறவங்களா இருக்கிறது அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியது. ஆனா யார் யார் உலக அடிப்படையில அதை செய்யறதுக்கு அல்லாஹ் நாடுனானோ அவங்க தான் தொழுவாங்க. உலக ரீதியான சில நாட்டங்கள் இருக்குது, அதாவது சாராயம் குடித்தால் போதை வரும், இது உலக ரீதியா அல்லாஹ் நாடுன நாட்டம், அது நன்மையான விஷயமா மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கத்தியால குத்துனா கார குத்துனமா செத்து போவான், இது நன்மையான விஷயமா இருக்கும் அவசியம் கிடையாது. கொலைன்றது இஸ்லாத்துல தடுக்கப்பட்டது. ஆனா ஒருத்தன் குத்துனா சாகுவான்ன்றது அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருந்தால் அது நன்மையாக இருக்கும் அவசியம் கிடையாது. எனவே சரியா ரீதியான அல்லாஹ்வுடைய நாட்டங்கள் வேறு, இராத கவுனியான்னு சொல்லுவாங்க உலக நடவடிக்கைகள் ரீதியாக அல்லாஹ்வுடைய நாட்டங்கள் வேறு. அப்ப இதுல எல்லாம் நாங்க அது ஆரம்ப அக்கீதாவுல இருந்து நம்ம சரியாக படிக்கலாம்னு சொல்லி சொன்னா குழப்பமான சில முடிவுகள் வரும். அதனால நாங்க மார்க்கத்தை படிக்கும் போது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், அக்கீதாவுடைய விஷயங்களை முறையாக ஒரு வகுப்பாக படிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிடும். வெறும் பயான்கள் அதுக்கு போதுமானதாக இருக்காது, தொடர்ச்சியான வகுப்புகள் என்பது அதுக்கு தேவையானதாக இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சோர்களே, சூனியம் ஒன்று இருக்குது, அல்லாஹ் நாடினா அதுக்கு தாக்கம் இருக்குது என்பதுதான் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை. பின்னால வந்த மூத்த சிலாக்கள் வேறு வேறு சிலர் வந்து குழப்பமான சில முடிவுகள் எடுத்து அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அகல சுன்னாவுடைய அறிஞர்கள் இந்த நிலைப்பாடுலாம் இருந்திருக்காங்க. சூனியம் இருக்குது, அல்லாஹ் நாடுனா அதுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்றவங்க வந்து முஸ்லிக்குங்கிறது நிலைப்பாடு வழிகேடான ஒரு நிலைப்பாடு. அந்த வழிகேட்டில் நம்ம போய் விழுந்துடக்கூடாது என்கிற விஷயத்தை நம்ம கவனமா இருக்கணும். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் நாடினால் சூனியம் படிக்கும் என்றுதான் அகீதா அகல சுன்னாவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்றாங்க. சூனியத்துக்கு எந்த தாக்கமும் இல்லைன்னு சொல்றவங்க இத ரிப்பீட் எப்படி சொல்லணும், அவங்க அல்லாஹ் நாடினாலும் சூனியம் படிக்காதுன்னு சொல்லணும். நம்ம என்ன சொல்றோம், குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் சூனியக்காரர்களுக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அப்ப அல்லாஹ் நாடினால் சூனியம் படிக்கிறது நம்ம சொல்றோம். சூனியத்தை மறுத்தவங்க என்ன சொல்லணும், அல்லாஹ் நாடினாலும் சூனியம் படிக்காதுன்னு சொல்லணும். இது குஃப்ராகுமா இல்லையா, அல்லாஹ்வுடைய அந்த அந்த அந்தஸ்தை குறைக்கிறதாகுமா இல்லையா, அல்லாஹ் நாடினாலும் படிக்காதுங்கிற நிலைப்பாடு நம்ம சொல்லணும். அப்ப இந்த அடிப்படையிலே அது ஒரு பெரிய ஒரு வழிகட்ட கொண்டு வரதாக இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சோர்களே, நம்ம குர்ஆன் சுன்னாவை விளங்கணும். எப்படி விளங்கணும்னு சொல்லிச்சுன்னா, ஆரம்ப காலத்துல சஹாபாக்கள் தாபியங்கள் தமது தாபியங்கள் என்ன அடிப்படையில விளங்கினாங்களோ அந்த அடிப்படையில விளங்கி நாங்க பின்பற்றதுக்கான முயற்சியை நாங்க செய்யணும். இந்த ஃபத்வா என்கிறது ஒரு தவறான ஃபத்வா, இஸ்லாமிய அகீதாவுக்கு முரணான ஒரு ஃபத்வா, இஸ்லாமிய வரலாற்றுல இல்லாத புதிய ஒரு ஃபத்வா. இஸ்லாத்துல வந்து புதிய ஒரு கொள்கை ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு சரியான முறையில இஸ்லாத்தை விளங்கி பின்பற்றதுக்கு நாங்க முயற்சியணும். எல்லாம் வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.